இருதயங்களுக்கு கூட அதுக்கு நேராக செய்திக்கு ஆதரவசனமாக நாம் வாசிக்கலாம். ஆதியாகமும் 9:16. ஆதியாகமும் 9:16.
அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி
பார்வானவில் என்ற தலைப்பிலே நம்மத்திலே வேலு
கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அருமையான பரிசுத்த சகோதர சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நமது பிதாவாகிய தேவனாலும் நமது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனாலும் கிருபையும் சமாதான வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி இந்த 2 நாள் மாநாட்டையும் தேவன் நமக்கு ஆசீர்வதித்த தந்த கிருபைக்கு தேவனை நம்ம ஸ்துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் அவருக்கு ஏழுத்துக்கொண்டு, இதிலையும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்து சபை அங்கத்தினர் இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கு கூட நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வெள்ளூரில் இருக்கக்கூடியதான சகோதர சகோதரருடைய அன்பை கூட உங்க மத்தியில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நாளிலே உங்க மத்தியில் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்திருக்கிற அந்த மாபெரும் கிருபைக்காக தேவனுக்கு நன்றிகளை நாம் ஏறெடுத்துக் கொள்கிறோம். கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சமயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் நம்முடைய கவனங்களை நம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை நாம் நோக்கி பார்க்கலாம். நம்ம வாசித்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு தலைப்பு சகோதரன் சொன்ன விதமாக வானவில் ரெயின்போ அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் இப்போ இதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வானவில் குறித்து நம்ம வேதாகமத்தில் எங்கே படித்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் ஒரு விசை 3 உலகங்கள் என்கிற சப்ஜெக்டை ஞாபகத்தில் கொண்டு வந்துடணும். 3 உலகங்கள் என்கிற தலைப்பில் நம்ம பேசிக் கிளாஸ் படிக்கும்போது நம்ம படிச்சிருக்கிறோம். அதில் தேவனுடைய உடன்படிக்கை 3 உடன்படிக்கைகள் குறித்து கூட நம்ம படிச்சிருக்கிறோம். அங்கே தான் வந்து பார்க்கிறோம். பட் அந்த அளவுக்கு இந்த வானவில் குறித்து அதிகமாக நாம் தியானிச்சது இல்லை. 3 உடன்படிக்கைகள் குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ நாம் இந்த சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம் எல்லாரும் இப்போ அந்த முதல் உலகத்தை கொஞ்சம் பார்க்கணும். முதல் உலகத்தில் என்னென்ன விஷயங்களை தேவன் அங்கே செய்தார்ன்ற காரியங்களை நாம் இப்போ பார்த்தோன்னா அதுக்கப்புறம் இந்த வான்வெல் குறித்து கூட நாம் பார்க்கலாம். முதலாவது உலகத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த உலகம் பார்க்கும்போது ரொம்ப அருமையான ஒரு உலகம்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா மேலே தேவன் வந்துட்டு மேலவும் தண்ணி கீழவும் தண்ணி, மேலே வாட்டர் கனப்பு இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம், தண்ணீர் வைத்திருந்தாரு சொல்லிட்டு பார்த்தோம். நோவாவின் நாட்களில் அந்த தண்ணீர் மேலிருந்து மழையாக 40 நாள் இரவும் பகலும் மேலிருந்து நம்ம அந்த வாட்டர் லாயர் வந்துட்டு கீழே கொட்டினதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏன் வந்துட்டு முதல் உலகத்தில் அந்த தண்ணீரினால முதல் உலகத்தை தேவன் அழைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி போட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பேசிக் கிளாஸ்ல இதை கூட நம்ம பார்த்திருக்கிறோம். ஏன் அழிச்சிட்டார் சொல்லுங்க. அப்ப பார்க்கும்பொழுது அங்க தேவ தூதர்கள் வந்துட்டு நம்ம ஆதியாகம் 6வது அதிகாரத்தில் விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். தேவ தூதர்கள் வந்து பூமியில பெண்களை தெரிஞ்சுக்கிட்டு தாங்களுக்குள்ள பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் சொல்லி பார்க்கிறோம். அவங்களாம் நம்ம பார்த்தோம் நெஃபிலிம்ஸ் இல்ல ராட்சதர்கள் பலவான்களாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களால தேவன் உடைய பிள்ளைகளுக்கு அநேக உபத்திரவங்கள் வேதனைகள் கஷ்டங்களை அந்த முதலாவது உலகத்தில் அவங்க அனுபவிச்சதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய பிள்ளைகளை முதல் உலகத்தில் ஒரு சீர்கேடான விதத்தில் கொண்டு போயிட்டான்னு பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஜனங்களாக மாற்றினாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதற்காக தேவன் அந்த உலகத்தை ஜலத்தினால் அழித்து 2வது உலகத்துக்கு அவருடைய பிள்ளைகளை மட்டும், நீதியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை மட்டும் 2வது உலகத்தில் அவர் தப்பி வைத்து கொண்டு வராருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த 2வது உலகத்தில் முடிவில் கூட நம்ம பார்க்கும்போது 2வது உலகத்தில் முடிவு 3வது வரப்போகிற அந்த உலகத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வாதமாக வைக்க போறான்னு சொல்லி நமக்கு தெரியும். இதை கூட நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப நம்ம ஒரு வசனத்தை கூட பார்க்கும்போது, முதல் உலகத்தில் 2வது உலகத்தில் அந்த ரெண்டு உலகத்தையும் தேவ தூதர்களை கீழ்படுத்தினான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வரப்போகிறது நம்ம மூன்றாம் உலகம், தேவனுடைய ராஜ்யம். இவைய இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது வரப்போகிற உலகத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். அந்த உலகத்தில் என்ன செய்யறாருங்க தேவ தூதர்களுக்கு? அந்த உலகத்தை என்ன பண்ண மாட்டோம், தேவன் வந்துட்டு நிச்சயமா அந்த உலகத்தை விடுபடுவதில்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப முதலாவது உலகத்துல அந்த தேவ தூதர்கள் வந்து அங்க அழித்ததுனால, அவங்களெல்லாம் வந்து சீர்கேடாக அவங்க மாற்றினதுனால, இப்ப என்ன செஞ்சாரு பாத்தீங்கன்னா, நோவாவும் அவருடைய ஃபேமிலி எட்டு பேரை மட்டும் அந்த பேழைக்குள்ள வைத்து காப்பாற்றினார் கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இரண்டாவது உலகத்துல கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த பேழையிலிருந்து என்ன ஒரு பாடத்தை தேவன் கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பேழை என்றால் என்ன? அப்ப முதல் உலகத்துல நோவாவுக்கு சொன்னார் 120 வருஷம் அந்த பேழையை ஆயத்தம் பண்ணினார். அந்த பேழைக்குள்ள நோவா அவங்களுடைய ஃபேமிலி மற்றும் மிருக ஜீவன்கள் எல்லாம் வந்துட்டு ஜோடி ஜோடியாக வைக்க சொன்னார். அந்த விஷயங்களை நாம பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த பேழை நம்ம எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் இன்று கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டு அந்த விசுவாசத்துல நம்ம இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அங்க கொடுத்திருக்கிற அந்த விசுவாசத்துல இன்னைக்கு நாம பொறுமொழியோடு தேவன் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த உலகத்துல பார்க்கும்போது பல்வேறு விதமான உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இந்த உலகத்தில் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட தேவன் நம்மை அந்த விசுவாசத்துல கர்த்தராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற அந்த உண்மை சத்தியத்துல நம்ம வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு விஷயம் கூட நம்ம பார்க்கும்போது இந்த பேழை குறித்து நம்ம படிக்கணும்னா, இன்னும் ஒரு கர்த்தராக இயேசு கிறிஸ்து முதல் வருகையில வந்திருக்கும் பொழுது கலிலேயா கடல்ல ஒரு விசை போட்ல வந்து அவங்க டிராவல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சீஷர்கள் 12 பேர் அதுல டிராவல் பண்ணிட்டே இருக்கிற நேரத்தில் திடீர் என்ன விஷயம் வந்துட்டு, இயேசு கிறிஸ்து ஒரு சற்று நேரம் இலை பார்த்து கொண்டிருந்தார், கொண்டார் படுத்துட்டு இருந்தார். உடனே அந்த கடல் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்குது, பயங்கரமான கொந்தளிப்பு அலைகள். அதை பார்த்த உடனே சீஷர்கள் என்ன ஆயிட்டாங்க, பயந்து போயிட்டாங்க. அப்ப உடனே என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பார்த்து எழுப்பி விட்டுட்டாங்க, ஏந்திரங்க ஏந்திரங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏந்திச்சு உடனே சொன்னாரு வந்துட்டு இறையாத அப்படின்னு சொல்லி கடலை பாட்டு அதிட்டினதை நம்ம பாக்குறோம். அப்ப இன்று கூட நாம் அந்த விசுவாசத்துல ஓடிட்டு இருக்கும் போது அநேக விதமான கஷ்டங்கள் நமக்கு வரும்பொழுது உடனே நம்ம என்ன செய்யறோம் வந்துட்டு சோர்ந்து போயிடும். உடனே என்ன பண்ணிடுறோம், இயேசு கிறிஸ்து கிட்ட போயிட்டு வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிடறோம். அப்ப நாம அப்படி என்ன செய்யணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்பேற்பட்ட நேரங்களில் கூட நம்ம பொறுமையாக நாம் அந்த விசுவாசத்துல ஓடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவ்விதமாக அவர்கள் அந்த கப்பல்ல நோவா அவங்களுடைய ஃபேமிலி அந்த கப்பல்ல பாதுகாக்கப்பட்டாங்க. கடைசியாக பார்க்கும் பொழுது அந்த கப்பல் எங்க வந்து லேண்ட் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆராரோத் என்னக்கூடிய அந்த மலை மேல வந்துட்டு அங்க லேண்ட் ஆகுறத பாக்கிறோம். அப்ப இதை கூட எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருடைய சபை கடைசியாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பதை குறிக்கிறதுன்னு கூட பாக்கிறோம். இதுக்கு ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 14:1 கூட நம்ம படிக்கலாம்.
பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டி ஆனவரையும் அவருடைய கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன்.
இயேசு கிறிஸ்துவோடு கூட எவ்வளவு பேர் இருக்கான்னு 144,000 பேர் இருக்கான்னு சொல்லி பாக்கிறோம். இப்பொழுது என்ன செய்யறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பூமியில தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வடியும் போது நோவா தேவனுக்கு பலி செலுத்துறான்னு கூட நம்ம பாக்கிறோம். அதை வசனம் நம்ம பார்க்கலாம், ஆதியாகமம் 8:20 21
அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சகிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது, நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை.
போதும் பிரதர். இப்ப நம்ம பார்க்கும் பொழுது அவங்க சில சுத்தமான ஜீவன்களை கொண்டு வந்து தேவனுக்கு பலி செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். இப்ப பலி செலுத்தின உடனே தேவன் என்ன செய்யறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வானத்துல ஒரு அடையாளத்தை நோவாவுக்கு காமிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வான வில்லு, ரெயின்போ கவனன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ வான வில்ல வந்துட்டு வானத்துல காமிச்சிட்டு அதை பார்த்து சொல்றார். இப்ப நம்ம ஆதியாகமத்துல 9:16 வாசிக்கும் போது இது எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனி வருகிற உலகத்தை நான் ஜலத்தினால் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம், ஒரு உறுதி பண்ற ஒரு கவனன்ட் கொடுக்கிறார். அப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ அழிக்க ஜலத்தினால் அழிக்கவே இல்லைங்களா, சுனாமி வந்து எவ்வளவு சின்னங்கள் என்ன ஆயிட்டாங்க, மறிச்சு போயிட்டாங்களே இந்தோனேஷியா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அங்க தொடங்கி தமிழ்நாடு வரைக்கும் எத்தனை லட்சக்கான மக்கள் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. அப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இனி வருகிற அந்த உலகத்துல தேவன் ஜலத்தினால முழு உலகத்தையும் அவரு அழிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். முழு ஜனத்தையும் ஜலத்தினால் அழிக்கிறது இல்ல அப்படின்றதான் இங்க நம்ம ரெப்ரசென்ட் பண்றத குறிக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ ஒரு உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார், அது வானவில் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த வானவில்லை நம்ம பார்க்கும் பொழுது அதுல மெயினா தெரியக்கூடிய கலர்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப எத்தனை கலர்ஸ் அந்த வானவில்ல தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கல, இல்ல அந்த வானவில் எப்படி தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் கலர்ல இருந்து சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஒளியிலிருந்து மற்ற மல்டி கலர்ஸ் வரது நம்ம பார்க்கிறோம். வானவில எத்தனை கலர்ஸ் இருக்கு தெரியுங்களா, 7 கலர் இருக்குது நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த 7 கலர்ஸ் எதை குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய பரிபூர்ணமான திட்டம் இல்ல தேவனுடைய பரிபூர்ணத்தை குறிக்கிறது கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப 7 கலர் நமக்கு தெரியுதுங்களா பார்க்கும் போது வானவில, 7 கலர் நம்ம பார்க்கிறோமா, மெயினா எத்தனை கலர்ஸ் தான் நமக்கு வர தெரியுதுங்க. மெயினா நம்ம பார்க்கக்கூடிய கலர்ஸ் 3 கலர் மட்டும் தான் தெரியுது. அப்ப இது வந்து முதலாக தெரியக்கூடிய பிரைமரி கலர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், 3 கலர்ஸ். அப்ப இந்த வானவில் எதை குறிக்குது, இந்த வானவில் எதை குறிக்கும், அப்ப முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது இனி வரக்கூடிய உலகத்தை அழிக்க மாட்டேன், இது உங்களுக்கும் மாம்சமான எல்லா ஜீவனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவா இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்ப இன்னைக்கு நமக்கு என்ன ஒரு வானவில் கொடுத்திருக்கிறார் தேவன், இனி நமக்கு ஒரு வானவில் இந்த 2வது உலக கடைசியில கூட ஒரு வானவில் வச்சிருக்கிறார். அது என்ன வானவில், தேவனுடைய தெய்வீக திட்டம், த டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ தெய்வீக திட்டத்தை தான் குறிக்குது அந்த வானவில் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரே கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கிள் கலர் தேவனுடைய பரிசுத்தத்தை குறிக்குது, தேவன் கிட்ட இருந்தவர்களுடைய பரிசுத்தமான அந்த கலர். அது எப்படி கொடுத்திருக்கிறாருன்னா, நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து, நம்ம இயேசு 60வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம், நீதியின் சூரியன்
எழும்பி பிரகாசி,
எழுந்து பிரகாசி,
உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது.
அப்ப கர்த்தருடைய ஒளி உன்மேல் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய ஒளி, அப்ப இயேசு கிறிஸ்துடைய அந்த ஒளி விழும்போது, அந்த ஒளி வரும்போது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 7 கலர்ஸ் எப்படி வரும், அந்த சிங்கிள் கலர்ல இருந்து அப்ப சில வாட்டர் டிராப்ஸ் மேல இருக்கக்கூடிய அந்த மலை வரும்பொழுது சில டிராப்ஸ் வரும்போது, அந்த டிராப்ஸ்ல அந்த சிங்கிள் கலர் விழும்போது, இதை நம்ம அந்த ரெயின்போ பத்தி படிச்சோம்னாக்கா, ஒரு சில தியரிட்டிக்கலா படிக்கும் பொழுது 42 டிகிரி ஆங்கிள், 42 டிகிரி ஆங்கிள் அது விழும்போது அந்த வானவில் சிங்கிள் கலர்ல இருந்து மல்டி கலர் நம்ம பார்க்கலாம், 7 கலர்ஸ் வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப அந்த 7 கலர்ல கூட மெயினா தெரியக்கூடிய கலர்ஸ் ஒரு 7 கலர்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். 6 ஒரு சிங்கிள் கலர்ல இருந்து 7 கலர்ஸ் வருது. அந்த 7 கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா, மெயின் பிரைமரி கலர் 3 கலர்ஸ் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அது என்னென்ன கலர், முதலாவது நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கலர் ரெட் இல்ல அது ரத்தாம்பரம் அப்படின்னு கூட சொல்லாங்க. நம்பர் 2 நம்ம பார்க்கும்போது அது ப்ளூ அப்படின்னு சொல்லி கூட பார்க்கலாம். 3வது கலர் எல்லோ. அப்ப இந்த 3 கலர்ஸ் வந்துட்டு பிரைமரி கலர்ஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லாங்க. அப்ப இந்த பிரைமரி கலர்ஸ் குறித்து நம்ம ஃபர்ஸ்ட் நாம இதை குறித்து நம்ம படிக்கலாம். முதலாவது கலர் குறித்து பார்க்கலாம். அப்ப இந்த ரெட் கலர் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தனா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரான்சம் சாக்ரிஃபைஸ், ஈடுபலியை குறிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து முழு மனுக்குலத்திற்கும் ரட்சகராக வந்து தம்முடைய ஜீவனை சிலுவையில் கொடுத்திருக்கிறத நம்ம இதை குறித்து பார்க்கிறோம். நம்ம நிறைய வசனங்களை நம்ம வந்து வாசித்திருக்கிறோம். இப்பொழுது கூட ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். எபிரேயர் 9:12 வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம்.
வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார்.
அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பலியை செலுத்தி, இயேசு கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு அந்த பலியை செலுத்தி கொடுத்திருக்கிறதுனால, ஆதாமுக்கு நிகராக அவர் கொடுத்திருக்கிறதுனால, அந்த மீட்பினால இப்ப முழு மனுக்குலமும் அந்த ரட்சிப்பை அடைவதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பட்டிருக்கிற பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அப்ப பார்க்கும்போது மனுக்குலத்திற்காக சிந்தின அந்த ரத்தம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாங்க. 1 யோவான் 2:7.
சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையே அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே.
1 யோவான் 1:7.
அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீர்க்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னும் அப்போஸ்தலர் கூட நம்ம வாசிக்கும் போது அவருடைய நாமமே அல்லாமல் வேற நாமத்துல ரட்சிப்பு இல்லை அப்படின்னு கூட பாக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துனால மட்டும்தான் ரட்சிப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது முழு உலக ஜனங்கள்ல, ஆதாமுடைய சந்தையில நம்மை மட்டும் தேவன் தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய தெய்வீக திட்டத்தை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது அவர் அனுபவித்திருக்கிற அந்த அனுபவங்களை நம்ம வாங்கணும் அப்படின்றதுக்காகத்தான். அப்ப முதல் நாம கூட என்ன சொல்ல, அந்த மீட்கும் பொருள் நம்ம ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக இந்த உலகத்துல சீவிக்கும் போது நாம கூட எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து, இந்த உலகத்துக்கு ரட்சகர்களாக இல்ல மீட்பர்களாக நாம கூட இருக்கிறோம் என்பதை நம்ம உபதியா கடைசி வசனத்தை கூட நாம இதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்க வேணாம். அப்ப முதலாவது அந்த தெரியக்கூடியதான அந்த சிகப்பு கலர் ரத்தாம்பரம் பார்த்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துடைய பலி வந்து குறிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இப்ப இரண்டாவது கலர் குறித்து நம்ம பார்க்கலாம். இரண்டாவது கலர் எல்லோ கலர் அப்படின்னு சொல்லலாம். இல்லனா அது வந்துட்டு நம்ம ஆசிரியப்பு கூடாரத்தில் பார்க்கும்போது அத கோல்டன் கலர் இல்லைங்களா அப்படின்னு கூட பார்க்கலாம். அந்த கோல்டு எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தனா, தேவனுடைய தெய்வீக தன்மை, டிவைன் நேச்சரை வந்துட்டு அது குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய தெய்வீக நேச்சர், டிவைன் நேச்சர் அப்படின்னு கூட பார்க்கிறோம். அப்ப தேவன் வந்துட்டு அந்த தெய்வீக சுபாவத்தில் இருக்கிறார். இப்பொழுது அந்த தெய்வீக சுபாவத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடைஞ்சிருக்கிறார். இந்த பூமியில் வந்து அவர் பாடுபட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது அந்த தெய்வீக தன்மையை இயேசு கிறிஸ்து வாங்கியிருக்கிறார். அதே தெய்வீக தன்மையை, அந்த டிவைன் நேச்சர் அவரை பின்பற்றி போகக்கூடியதான அவருடைய சபைக்கு கூட அதை வைத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். வசனம் நம்ம படிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:8.
இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார்.
அப்ப அவருடைய பிரசன்னமாகுதலை காணுகிற யாவருக்கும் அந்த நேச்சர் அவர் கண்டிப்பா கொடுக்க போறான்னு பாக்குறோம். தெய்வீக சுபாவத்தை அவர் எல்லாருக்கும் கொடுக்கிறான்னு பாக்குறோம். இன்னொரு வசனம், 1 பேதுரு 1:7.
அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும்.
பாத்தீங்களா, அப்போ நம்ம சோதிக்கப்பட்டு அது உத்தமமான பொண்ணு என்று சொல்லி விளங்கும் போது அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்க கூடியதான அந்த தெய்வீக சுபாவத்தை கண்டிப்பா அவருடைய சபைக்கு நிச்சயமாக கொடுக்கிறார் அப்படின்னு கூட பாக்கிறோம். இன்னொரு வசனம், 1 கொரிந்தியர் 15:55 கூட நம்ம பார்க்கிறோம்.
அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ள வேண்டும்.
அப்ப சாவுக்கு ஏதுவாகிய இது சாகாமைய, எட்டர்னல் லைஃப் வந்துட்டு அந்த சபைக்கு கண்டிப்பா தேவன் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். அப்ப இதுதான் வந்துட்டு அந்த மெயினா ஃபர்ஸ்ட் 3 கலர்ஸ்ல இந்த 2வது கலர் வந்து குறிக்கிறத நம்ம பாக்கிறோம். எல்லோ கலர் இல்லனா நம்ம ஆசிரியப்பு கூடாரத்தில் பார்க்கும் போது கோல்டன் கலர் அப்படின்னு கூட சொல்லாங்க. இப்ப 3வது கலர் குறித்து நம்ம பார்க்கும் போது, 3வது தெரியக்கூடிய ஒரு கலர், மெயினா தெரியக்கூடிய கலர் ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 3வது கலர் ப்ளூ. அப்ப அந்த ப்ளூ வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கூட நம்ம ஆசிரியப்பு குடாரத்தில் பார்க்கும் பொழுது ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம், விசுவாசத்தை குறிக்குது. அப்ப ப்ளூ வந்துட்டு விசுவாசத்தை குறிக்குதா பார்க்கிறோம். அப்போ தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, நம்பினதுனால தம்முடைய குமாரனைய இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அப்போ அந்த தெய்வீக திட்டத்தை தம்முடைய குமாரன் மூலமா கொடுத்திருக்கிறார். தேவன் தம்முடைய குமாரனை எந்த அளவுக்கு நம்பினார் இல்ல விசுவாசம் வச்சிருந்ததுனால அந்த ஒரு திட்டத்தை தம்முடைய குமாரன் மூலமா கொடுத்திருக்கிறார். அப்போ கடைசி பரியந்தம் இயேசு கிறிஸ்து சிலுவை பரியந்தம் தம்மை தாமே தாய்த்து அந்த தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றினார் கூட நம்ம பார்க்கிறோம். அதுக்குத்தான் வந்துட்டு நம்ம மாதங்களுக்கு முன்பதாக நம்ம பஸ்கா கூட அனுசரிக்கும் பொழுது இந்த பஸ்காவுக்காக நிறைய பாடங்களை நாம் படிச்சிருக்கிறோம். அந்த கெத்செமனி அனுபவங்கள், இயேசு கிறிஸ்துடைய கடைசி அனுபவங்களை நாம் படிச்சிருக்கிறோம். அப்ப அந்த கெத்செமனி தோட்டத்தில் கூட வந்துட்டு இயேசு கிறிஸ்து ஜபம் பண்ணும் போது கூட பாத்தீங்கன்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இது நீங்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுக்கு நான் தகுதியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார், இதுக்கு நான் தகுதியா அப்படின்னு சொல்லி பாக்கிறார். அப்ப கண்டிப்பா அந்த தகுதி அவர்கிட்ட இருந்துச்சு. இருந்தாலும் தேவனுக்கு முன்பதாக அதை ஒரு தெளிவுபடுத்தத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் இயேசு கிறிஸ்து மேல முழு நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனா இயேசு கிறிஸ்து கூட அதை கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையில் அவர் இருந்து, ஆனா கடைசியில் அதுவும் சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கிட்டும், ஆனால் இது என்னுடைய சித்தம் அல்ல. அப்ப தேவனுடைய முழு சித்தத்தை நிறைவேற்றத்துக்காக அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசம் அவர் கடைசி வரைக்கும் வைத்திருந்தேன்னு பார்க்கிறோம். அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் இன்று அந்த உண்மையான சத்தியத்தை இயேசு கிறிஸ்து வாங்கி அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு அந்த ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியத்துல நாம் எது வரைக்கும் நாம் அந்த சத்தியத்தை பின்பற்றி போகும், அந்த சத்தியத்தை நாம் வைத்துக் கொண்டு இருப்போம். இப்ப எல்லாரும் வந்திருக்கிறோம், 53 பாடங்களையும் கேட்டு அந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தை படிச்சுட்டு, இதுதான் உண்மை சத்தியம், இதற்கு மேல வேற சத்தியம் இல்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு வந்திருக்கிற நாம கூட இந்த சத்தியங்களை தேவனுக்காகவும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்காகவும் நம்ம எவ்வளவு காலங்கள் இதுல உண்மையை உத்தமாக நாம வாழ போறோம், இதுல நாம பின்பற்றி ஓட போறோம் இல்லைங்களா. அப்ப பாருங்க, அவர் முழு நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேல இருந்ததுனால அவர் கொடுத்திருக்கிறார். இன்று நமக்கு கூட அதே சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப நாம அந்த சத்தியத்தை எவ்வளவு காலம் வைத்துட்டு இருக்க போறோம். அப்ப இந்த ப்ளூ கலர் கூட பார்க்கும் போது, இந்த கலர் எங்க நம்ம நார்மலா பார்க்கலனா வானத்துல பார்க்கலாம். இப்ப வானம் என்ன கலர் அப்படின்னு சொன்னா டிஃபால்ட் எல்லாரும் சொல்லிடுவாங்க, பார்க்கலன்னு சொல்லிடுவாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம நார்மலா கருத்து கொடுத்தோம் வானம் இல்லைங்களா. நிறைய அந்த பெயிண்டிங்ஸ் பண்ண கூட பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல கூட வானம் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணிடுவாங்க, ப்ளூ கலர். தண்ணீர் அப்படின்னு சொன்னாலே ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லி அவங்க கலர்ஸ் பண்ணிடுவாங்க. அப்ப வானம் வந்து பார்க்கும் பொழுது அந்த வானத்தினுடைய கலர் என்றைக்கும் என்ன வருது இல்லைங்க, நோ சேஞ்சஸ், மாறதே இல்லை. அதே போல தேவனுடைய அந்த குணம் கூட பார்க்கும் பொழுது என்றைக்கும் அவர் மாறதில் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதான் சொல்றேன், என்றும் மாறாது இருக்கிறார், நான் மாறாதவரா இருக்கிறேன் சொல்றார், இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்ப நாம என்ன பண்ணிட்டு சொல்லி பார்க்கும் பொழுது சத்தியங்களை வாங்கிக்கிறோம், ஆனா சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மை நாம மாறிக்கொள்ளுகிறோம், சேஞ்சஸ் ஆயிரும். ஆனா சத்தியத்தை வாங்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக அதை நம்ம வாங்கிக்கிறோம், ரொம்ப அருமையான சத்தியம், இது போல ஒரு சத்தியம் இல்லவே இல்லை, இந்த மாதிரி சத்தியம் பார்த்ததே இல்லை அப்படின்னு நிறைய பேருடைய சொல்லும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா கடைசியில அந்த பாடங்களை கேட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆன பிற்பாடு பாத்தீங்கன்னா, இது ஆல்ரெடி படிச்ச சப்ஜெக்ட் தான் பிரதர், இது ஆல்ரெடி பார்த்த சப்ஜெக்ட் தான் பிரதர் இல்லைங்களா. அப்ப என்ன சொல்லி பார்க்கும்பொழுது அந்த ஓட்டத்துல போக போக வந்துட்டு இதெல்லாம் ஜென்ரலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு மாதிரியான ஓட்டத்துல ஒரு குறவையை வந்து நம்ம பார்க்கறத கூட நம்ம பார்க்கிறோம். ஆனா என்ன பண்ண சொல்லலாம், அந்த தேவன் எப்படி மாறாதவரோ இருக்கிறாரோ அதே போல நாம கூட அந்த சத்தியத்தை வாங்கிட்டு பொறுமையோடு கூட எப்பொழுதும் நம்ம நிலை நின்று அந்த சத்தியத்தில் ஓடணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மூணு மெயின் கலர்ஸ்ல ஒரே பாயிண்ட்ல சொல்லலாம், இந்த மூணு பிரைமரி கலர்ஸ் வந்துட்டு ஒரே பாயிண்ட்ல வந்து சொல்லலாம். அதுக்கு வசனம் நம்ம வாசிக்கல, இப்ப வந்துட்டு வெளிப்படுத்துற விசேஷம் 2:10
நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு.
மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்ப உண்மை நம்ம பார்த்தோம், ப்ளூ கலர் ரெப்ரசென்ட் பண்ணதன் பார்த்தோம், மரண பரியந்தம் உண்மையாயிரு.
அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்.
அப்ப உண்மை ப்ளூ கலர், அப்ப வந்துட்டு மரண பரியந்தம், மரணம் குறிக்குது ரெட் கலர், அப்ப மூன்றாவது பார்க்கும் போது அது கோல்டு டிவைன் நேச்சர். அப்ப நமக்கு தேவன் வந்துட்டு அந்த முடிவு பறந்து நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா தேவன் என்ன கொடுக்க போறன்னு பாத்தீங்கன்னா மகிமை கணம் அந்த கிரீடம் இல்லைங்களா. அவரோடு கூட நம்ம பாடுகளை சகித்தோமே ஆனால் அவரோடு கூட ஆளுகை கூட செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்ப நம்ம கண்டிப்பா அவருடைய பாடு படுறதுக்கு நாம் எல்லாரும் வாலண்டரியா இப்ப நம்ம வந்திருக்கிறோம், யாரும் போர்ஸ் பண்ணி இல்ல, எல்லாரும் வாலண்டரியாக நாங்க பாடுபடுறோம் அப்படின்னு வந்திருக்கிறோம். நிச்சயமா நம்ம அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு கூட நம்ம வைத்திருக்க அந்த ஓட்டத்தில் நாம் ஓடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய மூன்று அந்த த்ரீ கலர்ஸ் பிரைமரி கலர்ஸ் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு அடுத்து பார்க்கும் பொழுது இன்னும் எத்தனை கலர் இருக்குங்க, செவன் கலர்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இல்ல ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க, நான்கு கலர்ஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்ப அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய நாலு கலரை கொடுத்து நம்ம இப்ப படிக்கலாம். அதுல அடுத்த கலர் பாத்தீங்கன்னா கிரீன் கலர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம், பச்சை அப்படின்னு சொல்லி பச்சை கலர். இப்ப அந்த கிரீன் கலர் பாத்தீங்கன்னா இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பச்சை எங்க பார்க்கலாம், வெளியில வந்து பார்க்கும்போது நிறைய தோட்டங்கள், இந்த பச்சையை பார்க்கறதுக்காக நிறைய இடங்களுக்கு இப்ப நம்ம ஓடி அலைந்துட்டு இருக்கிறோம், ஊட்டி கொடைக்கானல் அப்படின்லாம் பார்க்கணும். இப்ப கூட நிறைய பேர் இந்த ஏற்காடு கூட போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. இங்க கீழே இருக்கிற பச்சையெல்லாம் பிடிக்கல, அதனால மேலே பட்டு என்ன பண்றாங்க வந்துட்டு இன்னும் அருமையான பச்சையெல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்துட்டு வரத பாக்குறோம். அப்ப தேவன் வந்துட்டு அந்த பியூட்டிஃபுல் நேச்சர் மனிதனுக்கு பார்க்கக்கூடிய நிறைய பச்சை மரங்களை கொடுத்துருக்கதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பச்சை வந்து எதை குறிக்குது அப்படின்னு கூட நம்ம இப்ப பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த ஆதாமுடைய சந்ததி முழு மனுக்குலமும் ஏதேன் தோட்டத்தில் இருந்து 6000 வருடமாக துன்பங்களை கஷ்டங்களை அனுபவித்துட்டு வந்துருக்கிறாங்க. அப்ப இந்த பச்சை கலர் கூட பார்க்கும் பொழுது அந்த 6000 இயர்ஸ் பாத்தீங்கன்னா அருமையா இருக்கக்கூடிய அந்த கலர். இது எது கூட வின்டர் சீசன்ல பாத்தீங்கன்னா வின்டர் சீசன் இந்த குளிர்காலத்துல நிறைய பச்சையா இருக்கும் மரங்கள் எல்லாம் பார்க்கும்போது திடீர்னு அடுத்து என்ன சீசன் ஆரம்பிக்குதுங்க இல்லீங்களா, சன்லைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா, சம்மர் சீசன் பாருங்க அப்படியே வெயில் அடிச்சுட்டு இருக்குது. அப்ப வெயில் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மரங்கள் இருக்கக்கூடிய அந்த பச்சை இலைகள் எல்லாம் கீழே கொட்டி அடுத்து என்ன ஆகுதுங்க, திருப்பி புதுசா ட்ரெஸ் போட்டுக்குதுங்க. அந்த பழைய ட்ரெஸ் கழட்டிட்டு புது ட்ரெஸ் மாதிரி வந்து திருப்பி டிசைன் போட்டுக்கிறது நம்ம பாக்குறோம். அப்ப அந்த வின்டர் சீசன்ல அந்த 6000 இயர்ஸா முழு மனுக்குலமும் கஷ்டம் துன்பம் பாடுகள் பட்டு வரக்கூடிய மனுக்குலம் மறுபடியும் என்ன செய்ய போறாங்க, வரப்போகிறதான அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில இந்த பாடுகள் எல்லாம் போய் தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வரப்போகுன்னு சொல்லி பார்த்துக்கிறோம். இனி மூன்றாவது உலகத்தை குறித்து நம்ம படிக்கும் போது 2 பேதுரு 3:13 வசனத்தை கூட நம்ம படிக்கிறோம். 2 பேதுரு 3:13
அவருடைய வாக்குத்தத்தத்தின் படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம்.
வாக்கு தத்துவத்தின் படியே புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு தேவனுடைய திட்டத்தின் படி இந்த பூமியில கூட தேவனுடைய சத்தியம் முழு மனுக்குலத்திற்கு வரும்பொழுது இந்த பூமி கூட சீர்பொருந்தி பச்சையாக இருப்பது எல்லா மனுக்குலமும் திரும்பி வரும்பொழுது அப்ப மற்ற ஜீவன்கள் கூட அப்ப எப்படி வரப்போன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்ளப்படுறோம் சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 96:11-12 வசனம் பார்க்கலாம். 96:11-12
வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி.
வானங்களும் மகிழ்ந்து எப்போ 1000 ஆண்டு அரசாட்சியில பூமி பூரிப்பாகி
சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக.
பாத்தீங்களா, சமுத்திரமும் அதில் உள்ள யாவும் முடங்குவதாக,
நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும்.
அப்போது கர்த்தருக்கு முன்பதாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறோம். அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டம் நிறைவேறும் போது முழு மனுக்குலத்திற்கும் ஒரு சந்தோஷம் வரத்தை நாம இங்க பார்க்கிறோம். இதுதான் குறிக்கிறது வந்துட்டு இந்த கிரீன் கலர் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்த கலர் நம்ம பார்த்தோம்னா வயலட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வயலட் இருக்கு, அதே நேரத்தில் இன்னொரு கலர் இருக்கு, அது இண்டிகோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த வயலட்டுக்கும் இண்டிகோக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வெரி குவைட் டிஃபரன்ஸ், அது கொஞ்சம் வந்து நம்ம பார்க்கிறோம். அந்த வயலட் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கும், இந்த இண்டிகோ கலர் அதை விட கொஞ்சம் லைட்டா இருக்கும். அப்ப ரெண்டுமே ஒரே தன்மையுள்ள தான். இந்த பீம் கூட பார்க்கும்போது அதுல வரக்கூடிய அந்த கலர்ஸ்ல வரும்போது கூட இது ரொம்ப ஸ்லிம்மா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பீம்ல வரும்போது கூட அந்த வயலட் கலர் இண்டிகோ. அப்ப இந்த வயலட் கலர் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராயல்டி அப்படின்னு சொல்றோம், தேவனுடைய அந்த அரசாளுகையை குறிக்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். தேவன் வந்துட்டு அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த ராஜ்யத்தை 1000 இயர்ஸ்ல வந்துட்டு அந்த ராயல்டி பவர் ஆளுகை அந்த ராஜாக்களும் ஆசாரிகளுமாக அவரை தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு ஒரு வசனத்தை நம்ம படிக்கல. 1 பேதுரு 2:9
நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
பாத்தீங்களா, அப்ப நமக்கு அந்த ராஜரீக கூட்டமாக என்று நம்ம அழைச்சிருக்கிறார். இப்ப வந்து நாம் எல்லாரும் ஒரு கேள்வி போட்டுன்னு வச்சுக்கோங்க, வந்திருக்கிற அத்தனை பேருக்கிட்டையும் நம்ம எல்லாம் இங்க கூடி இருக்கிறோம், ஏன் வந்து இங்க கூடி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வசனங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம், சத்தியங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம், உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்படியாச்சு அந்த 144,000 ஒரு சீட்டு பிடிச்சிடணும் இல்லைங்களா. இப்ப நிறைய நம்மள அந்த சீட்டு பிடிக்கிறதுல நிறைய அனுபவம் கற்றுக்கிறோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பஸ்ல டிராவல் பண்றோம் இல்லைங்களா, அங்க பார்க்கும்போது போயிட்டு துண்டு போட்டு சீட்டு பிடிக்கிறது இல்லைங்களா. அது போல இங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்படியாச்சும் அந்த 144,000 ஒரு சீட்டு தான் பண்ணிடலாம், வந்துட்டு பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கண்டிப்பா ஓடி இங்க வந்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் நம்ம வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கலாம், கண்டிப்பா அந்த ஒரு 144,000 ராஜரேக கூட்டத்துக்கு கண்டிப்பா நான் போகணும், எனக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் கொடுப்போம், எஸ் எத்தனை பேர் சொல்லுவோம், கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு பிரதர், கொஞ்சம் டைம் கொடுங்க, வேணா யோசனை பண்ணி இன்னைக்கு ஈவினிங் வேணா சொல்றோம் இல்லைங்களா. அப்ப அதை நம்ம கேட்கும் போதே வந்துட்டு நமக்கு அந்த மாதிரி ஒரு நமக்குள்ள ஒரு கேள்வி போடும் போது, அப்படி ஒரு நமக்கு தாட் வரும்பொழுது கண்டிப்பா அந்த 144,000 ஓடணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த வாய்ப்பு, அந்த ராஜரீக கூட்டம் அப்ப சாதாரணமான விஷயம் இல்லைன்னு சொல்லி தெரியும். இருந்தாலும் கூட இன்னும் நம்ம ஓட்டத்துல அதிகமா நம்ம கண்டிப்பா ஓடி அதுக்கு நம்ம தகுதி அடையத்தக்கதாக நம்ம ஓடணும்னு சொல்லி நம்ம பாக்கிறோம். அடுத்த கலர் குறித்து நம்ம பார்த்தோம். அப்ப ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணி இருக்கிறது தான் வந்துட்டு அந்த ராயல்ட்டியை குறிக்குது, வயலட் அண்ட் இண்டிகோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்த கலர் கிரீன் அப்படின்னு கூட பார்த்தோம். தேவனுடைய முழு மனத்து குலத்துக்கும் கொடுக்க போகிறதான ஒரு ஆசீர்வாதம் கூட பார்த்தோம். இப்போ கடைசியாக ஒரு கலர் நம்ம பார்த்தோம்னா, 6 கலர்ஸ் முடிச்சிட்டோம். லாஸ்ட் கலர் 7th கலர் வந்து பார்த்தீங்கன்னா, அது என்ன கலர் இல்லைங்களா, ஒரு கலர் மிஸ் பண்ணிட்டோம், என்ன கலர், ஆரஞ்சு இல்லைங்களா. அந்த ஆரஞ்சு கலர் வந்து ஆசிரிப்பு கூடாரத்தில் என்ன கலர் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அது குறிக்குது காப்பர் இல்லைங்களா, இல்ல அத பிரான்ச் அப்படின்னு கூட சொல்றாங்க, இல்ல வெண்கலம் அப்படின்னு கூட சொல்ல வந்துட்டு நாம அதை நம்ம பார்க்கும் பொழுது இது எதை குறிக்குதுன்னா, முதலாவது ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பரிபூர்ண நிலையில இருந்ததை குறிக்குது. அப்ப 2 வருஷங்கள் ஏதேன் தோட்டத்தில் அவங்க பரிபூர்ண நிலையில தேவனுடைய சொற்களை கேட்டு தேவன் கீழ்ப்படி நடந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அதான் குறிக்க தேவனுடைய சாயலை வந்து குறிக்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். ஆதியாக 1:26 கூட நம்ம பார்க்கிறோம், தேவனை வந்து அந்த ஆதாம் தேவன் எப்படி படிச்சிருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய சாயலாக உருவாக்கினார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவருடைய சாயல் குறிக்கிறது இல்லைங்களா, 4 விதமான குணங்களை குறிக்கிறதாக நம்ம முன்னாடி நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த காப்பர் ஆசிரிப்பு கூடாரத்தில் வந்து கூட நம்ம பார்க்கும்போது மனுஷனுடைய பரிபூர்ண நிலை, அப்ப அந்த பிரகாரத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த காப்பர்ல வந்து செய்யப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கணும். அடுத்து வரப்போக்கிற தேவனுடைய ராஜ்யத்தில் கூட அந்த பரிபூர்ண நிலை ஆதாம் இழந்து போய் இப்ப இந்த பாடுகள் கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்க ஆதாம் மறுபடியும் என்ன பண்ண போறாங்க, வந்துட்டு 1000 வருஷத்தில் முழு ஆதாமுடைய சந்ததியும் அந்த ஆசீர்வாதத்தை திருப்பி பெற போறாங்க. இதை வந்துட்டு நம்ம ஒரு அதிகாரத்தில் இந்த சப்ஜெக்ட் கூட படிச்சிருக்கிறோம், சகரியா எழுதின திருக்குறள் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் நம்ம இது குறித்து படிச்சிருக்கிறோம். இப்ப நம்ம பார்க்கறது வேண்டாம், அது வந்துட்டு 2 வெண்கல பர்வதங்கள் அப்படின்னு கூட சப்ஜெக்ட நாம் இதை படிச்சிருக்கிறோம். அப்ப முதலாவது வெண்கல பர்வதம் குறிக்கிறது ஏதேன் தோட்டத்தில் இருந்த மனுஷர் இருந்த பரிபூர்ண நிலை. இரண்டாவது வெண்கல பர்வதம் குறிக்கிறது தேவனுடைய அந்த 1000 ஆண்டு அரசாட்சியை கூட நம்ம குறிக்கிறதா பாக்கிறோம். இதை வந்துட்டு இடையில வரக்கூடிய அந்த ரதங்கள் எல்லாம் முன்னாடி இதை கிளாஸ்ல நாம் பேசிக் கிளாஸ் இதை குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப இதான் வந்து இந்த பரிபூர்ண நிலையத்தை குறிக்கிறது, அந்த காப்பர் குறிக்கிறத நம்ம பாக்கிறோம். அப்ப இந்த 7 கலர்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்தோம், 7 கலர்ஸும் இப்ப நம்ம பார்த்துட்டோம். நம்பர் 1 அப்படியே 1 by 1 சொல்லிட்டு வரலாம். முதலாவது கலர் ரெட், நம்பர் 2 ப்ளூ, 3 எல்லோ, 4 கிரீன், 5 வயலட், இண்டிகோ. பாத்தீங்களா, இது வந்துட்டு இந்த 7 கலர்ஸ் தான் வந்துட்டு தேவன் இந்த ஒரு சிங்கிள் கலர்ல இருந்து இத தேவன் வந்துட்டு நமக்கு ஒரு சத்தியத்தை, ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டத்தை இதுக்கு நமக்கு வெளிப்படுத்துறோம்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதை பார்க்கும்பொழுது வானவில் கடைசியாக நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வானவில் வந்து பார்க்கும்பொழுது ஃபுல் சர்க்கிளா தெரியுதுங்களா, இல்ல ஆஃப் சைக்கிளா தெரியுதுங்களா? ஆஃப் சர்க்கிள் தான் தெரியுதுங்களா, செமி சர்க்கிள். ஏன் வந்துட்டு இது செமி சர்க்கிளா நமக்கு தெரியுது இல்லைங்களா? அப்ப மேல இருந்து பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிள் மேல இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும்? முழுசா தெரியும். அது நம்முடைய பார்வையில பார்க்கும்பொழுது இது செமி சர்க்கிளா தான் தெரியுது. இப்ப இந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்போ கடைசியில் அந்த சார்ட்ல கூட பார்க்கும்போது மில்லினியல் ஏஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஓப்பனா அந்த பகுதி ஓப்பன் அப்படி போட்டு சார்ட்ல ஓப்பனா விட்டுட்டு இருக்கிறோம். அதை பார்க்கும்போது அதுக்கு என்ன நம்ம விளக்கங்களை கொடுக்கறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இணை இல்லாத யுகங்கள், அப்ப வரப்போகிறதான யுகங்களை வந்து அது குறிக்கிறத பாக்குறோம். அப்ப தேவனுடைய ராஜ்யம், ஒரு முடிவுள்ள ராஜ்யம் இந்த பூமிக்கு வரப்போகுது. அப்ப நம்முடைய பார்வையில பார்த்தீங்கன்னா அது பாதிதான் தெரியுதுங்க, ஆனா தேவனுடைய பார்வையில பார்க்கும்போது அது முழு பர்ஃபெக்ஷன் வந்து குறிக்குது. முழு பர்ஃபெக்ஷன், தேவன் வந்துட்டு முழு மனு குலத்திற்கு வைத்திருக்கக்கூடிய அந்த தெய்வீக திட்டம் என்ன பிளான் பண்ணிருக்கிறாரோ அது நிச்சயமா அவர் நிறைவேற்றுவார். ஆனா நாம கூட என்ன பண்ண பாத்தீங்கன்னா ஒரு நேரங்களை பிளான் பண்ணுவோம், அந்த பிளான் என்ன பண்ணணும், பாதியிலே வந்துட்டு மாத்திக்குவோம் இல்லைங்களா? அதுக்கு சூழ்நிலை சில அணுகுமுறைகளை வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த பிளான் வந்து என்ன பண்ணுவோம், சரி இது இப்படி வேண்டாம், இது இப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி மாத்திடுவோம். ஆனா தேவன் என்ன பண்ண மாட்டார், வந்துட்டு பர்ஃபெக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். அப்ப குறைஞ்சல கூட இதை குறித்து வாசிக்கும் போது தேவன் குழப்பத்திற்கு தேவன் அல்லன்னு சொல்லி பாக்கிறோம். அவருடைய பிளான் பண்ணாருன்னா பர்ஃபெக்ட் பிளானா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். அப்போ இதுதான் வந்து தேவனுடைய அந்த வான வில்லுல தேவன் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தெய்வீக திட்டம். அப்ப முதல்ல இருந்தக்கூடிய முதல் உலகம் அழிந்த பிற்பாடு நோவா வந்துட்டு என்ன பண்ணாருன்னா காப்பாற்றி அவருடைய ஃபேமிலிக்கு, நோவாவுக்கும் மற்ற 3 குமாரர்களுக்கும் அந்த வான வில்ல என்ன பண்ணிருக்காருங்க, காமிச்சிட்டு இருக்கிறார். ஆனா இன்று முழு மனுக்குளம் இருக்கிறாங்க, ஆனா முழு மனுக்குளம் வந்துட்டு இந்த தெய்வீக திட்டத்தை அறிஞ்சிருக்கிறாங்களா, அறிஞ்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏன் அவங்க தெரியல, அவங்க அறியல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் உலகத்துல எத்தனை பேர் தான் காப்பாற்றப்பட்டாங்க, 8 பேர் மட்டும்தான், அவங்க மட்டும்தான் அந்த வானவில பார்க்க முடியும். மற்றவங்க எல்லாம் மற்றவங்க என்ன ஆயிட்டாங்க, ஜலத்தினால அழிக்க போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க, எல்லாரும் மறிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறாங்க. ஆனா இன்று இருக்கக்கூடிய முழு மனுக்குளம் கூட இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க, பாவத்திற்கு மறிச்சிருக்கிறாங்க ஆதாமுடைய அந்த பாவத்தினால. அப்ப லூக்கா 9:60 கூட நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, வசனம் வாசிக்கலாம், 9:60 மறித்தோர்.
அதற்கு இயேசு, மறித்தோர் தங்கள் மறித்தோரை அடக்கம் பண்ணட்டும்.
அதில் மறித்தோர் தாங்கள் மறித்தோர், அப்ப எல்லாருமே வந்துட்டு பார்க்கும்போது மறித்த நிலையில் தான் இருக்கிறான்னு சொல்லி பாக்கிறோம். அப்ப என்னத்தான் அவங்களுக்கு போய் இன்று நம்ம இந்த தெய்வீக திட்டத்தை, இந்த சத்தியத்தை அவங்களுக்கு முன்னாடி கொண்டு போனா கூட நிச்சயம் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இதை கேட்க மாட்டாங்க, இது அவங்களுக்கு புதுமையா தெரியுது. அட்லீஸ்ட் பாருங்க, ஒன்னும் தெரியாத ஜனங்களுக்கு கூட இந்த சத்தியத்தை சொல்லிடலாம், ஆனா யாருக்கு சொல்ல முடியாது தெரியுமா? நம்முடைய அருமை சகோதர சகோதரர் இருக்கிறாங்க, நம்ம விட்டு வந்த சகோதர சகோதரர் இருக்கிறாங்க, அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லி பாக்குறோம், அவங்களுக்கு வந்து இந்த உண்மையான சத்தியத்தை சொல்ல முடியல பாத்தீங்களா. அப்புறம் நரகமே இல்ல அப்படின்னு நம்ம சொல்றதில்ல, நரகமே இல்ல நம்ம அப்படி சொல்றதே இல்ல. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கூட்டத்தார் நரகமே இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்ப அவங்க சொல்ற மாதிரி கூட நம்ம சொன்னு வச்சுக்க, திருப்பி அவங்களுக்கு நரகமே இல்ல, அப்ப சந்தோஷமான செய்தியா இல்ல ஒரு கெட்ட செய்தியா? நரகம் இல்லைன்னு சொன்னா முழு மனுக்குளமும் திரும்பி வரான் அப்படின்னு சொல்ற சந்தோஷமான செய்தி தானே, ஆனா அதையும் அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னு பார்க்கும்போது சுயநலம். அப்ப அவங்க மட்டும் அந்த சந்தோஷமான ஆசீர்வாதத்துல பரலோகத்துல போய் சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்க எல்லாம் எப்படி இருக்கணும் சொல்லி ஆசைப்படுறாங்க, வேதனையில வேதனையில இருக்கணும் சொல்றாங்க. அதான் குறிக்கிறது. இப்ப பாக்கும்போது முழு மனுக்குளம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா தூக்க மழக்கத்தில் இருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாக்கிறோம். இது இயேசையா தீர்க்க தரிசி இதை நமக்கு விளக்குறார். 60வது அதிகாரம் 2வது வசனத்தை கூட பார்க்கும்பொழுது பூமியை,
இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்.
பாத்தீங்களா, அப்ப முழு மனுக்குளமும் இன்னைக்கு அந்த இருள் மரணம் இல்லைங்களா பாவத்துல இருக்கும் பொழுது நம்மை மட்டும் அந்த தெய்வீக திட்டத்துக்குள்ள நம்மை கொண்டு வந்து இப்ப அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த தெய்வீக திட்டத்தை யாருக்கு மட்டும் தான் காமிச்சிருக்காங்க, அந்த வானவில யாருக்கு மட்டும் தான் காமிச்சிருக்கிறாங்க, யாரு மட்டும் பாத்துட்டு இருக்கிறோம் அந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தை. இன்று பாத்தீங்கன்னா நினைச்சு பார்க்கும் போது நம்ம ஒன்றுமே தகுதி இல்லாத நம்மை வந்துட்டு கூப்பிட்டிருக்கிறார். இத வந்து அப்போஸ்தலர் பவுல் கூட கொரிந்திருக்கு எழுதும் போது சொல்றார், யார வந்து கூட்டணும் சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ள நம்ம எல்லாரும் எப்படி இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சொல்லக்கூடிய இன்னைக்கு ஜென்ரலா சொல்லக்கூடிய லாங்குவேஜ் சொல்லணும்னா லூசுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இல்லைங்களா நிறைய ஜென்ரலா யூஸ் பண்றாங்க, நம்ம சிஸ்டர்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க லூஸ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பைத்தியமானவர்கள் என்ன பண்ணிருக்காருங்க பாத்தீங்களா. அப்ப கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்கிறவங்க நம்ம பேசுறத கண்டிப்பா நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் லூசுன்னு சொல்றது இல்ல, ஆனா உலகத்துல இருக்கிற ஜனங்க நம்ம பார்க்கும்போது நம்மளை பார்த்து என்னதான் சொல்லிட்டு இருக்காங்க, வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. இவங்க நேத்து வரைக்கும் நல்லா பேசிட்டு இவங்க இன்னைக்கு என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அப்ப உண்மை தெய்வீக திட்டம் அவரோட சத்தியத்தை தான் பேசிட்டு இருக்கிறோம், ஆனா அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க நம்மளை பார்த்து இன்னைக்கு. கண்டிப்பா கிறிஸ்துக்குள்ள நாம எல்லாரும் ஒரு லூஸ் தான் இல்லைங்களா. அப்ப அந்த தெய்வீக திட்டத்தை இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிறார், அந்த சத்தியத்தை நம்ம வாங்கிட்ட நாம கூட இனி வருகிற காலங்கள்ல இந்த சத்தியத்தை நாம பிடித்துக்கொண்டு இந்த ஓட்டத்துல பொறுமையோடு கூட நம்ம ஓடி அவர் வைத்திருக்கக்கூடியதான அந்த அழியாமை திவ்ய சுபாவம் மகிமை கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓடி ஓட தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த கொடுத்த அருமையான வாய்ப்பு கூட உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுட்டு தேவனுக்கு கூட நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென்.